بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني اللهم علمني تأويل الكتاب وفقه سنة نبيك صلى الله عليه وسلم اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعين لا تدمع ومن دعاء لا يسمع மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே நல்ல இல்மை வேண்டியவனாக, அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய நேர்வழியையும் இந்த மார்க்கத்தில் நிலையாக உறுதியாக இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தையும் வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பிலே நமக்கு பரக்கத் செய்வானாக. இந்த வகுப்பின் மூலம் நல்ல இல்மையும் நேர்வழியும் பெறக்கூடிய நன்மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய இந்த நூல் ஹாஇயா, அதாவது ஒரு கவிதை தொகுப்பு, இஸ்லாமிய கொள்கைகளை சுருக்கமாக மாணவர்களுக்கு, அதுவும் புதிய மாணவர்களுக்கு, அவர்கள் மனப்பாடம் செய்வது புரிந்து கொள்வது இலகுவாக அமைவதற்காக கவிதை நடையிலே தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. இந்த கவிதைகளின் இறுதி வார்த்தை அரபியினுடைய ஹா என்ற எழுத்தில் முடிவதன் காரணமாக இதற்கு ஹாஇயா என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த கவிதையை எழுதியவர்கள் மிக பிரசித்தி பெற்ற ஹதீஸ்களை அறிஞராகிய இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகனார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த சிறந்த முன்னோர் அறிஞர்கள் இஸ்லாமிய கொள்கைகளை பரப்புவதிலும் அந்த கொள்கைகளை துணிவாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதிலும் பழிப்பவர்களின் பழிப்பை அவர்கள் பயந்ததில்லை. தங்களுக்கு தொந்தரவு செய்த, கெடுதி செய்த, இன்னும் தங்கள் மீது அநியாயம் புரிந்த அரசர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும், யாருடைய எதிர்ப்பையும் பயப்படாமல் எல்லாவிதமான இன்னல்களையும் சகித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டு அல்லாஹுவின் மார்க்கத்தை, அந்த மார்க்கத்தினுடைய சரியான கொள்கையை தெளிவாக எடுத்துரைப்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த வழியில் தோன்றியவர்கள்தான் இமாம் இப்னு அபி தாவூத் ரஹிமஹுல்லா அவர்களும். இந்த வகுப்பை குறிப்பிட்ட சில அமர்வுகளிலே நாம் முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இன்று நேரடியாக வகுப்புக்குள் நாம் செல்லலாம். இந்த கவிதைகள் மொத்தம், அதாவது ஏறக்குறைய ஒரு 28 கவிதைகள் அளவுக்கு வரும். சாரி, 32 கவிதைகள் அளவுக்கு வரும். இந்த கவிதைகள் நம்முடைய சமகாலத்து அறிஞர்கள் இதற்கு நீண்ட விளக்க உரைகளை, அதுபோன்று கருத்துரைகளை எழுதியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 4-5 மூத்த அறிஞர்கள் எழுதிய அந்த கருத்துரைகளிலிருந்து, விளக்க உரைகளிலிருந்து தொகுக்கப்பட்டதுதான் இப்போது நாம் படிக்கக்கூடிய விளக்க உரையும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு கவிதையிலும் அந்த கவிதையினுடைய பொருள் என்ன, பிறகு அந்த கவிதையினுடைய கருத்து என்ன, பிறகு அந்த கவிதையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விரிவான விளக்கம் என்ன, பிறகு அந்த விளக்கத்திலிருந்து நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சுருக்கம் சாராம்சம் என்ன, பிறகு 1, 2, 3 கவிதைகளை சேர்த்து அந்த கவிதைகளிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், இன்னும் அந்த கவிதைகள் என்னென்ன வழிகேடுகளை சுட்டிக்காட்டுகின்றன, என்னென்ன வழிகேடுகளை சுட்டிக்காட்டுகின்றன என்று அந்த வழிகேடுகளையும் இங்கே அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, மிக கவனமாக இன்ஷா அல்லாஹ் இந்த கவிதைகளை
அதனுடைய கருத்துக்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக இதன் மூலமாக நமக்கு பலனளிக்க போதுமானவன். முதலாவது கவிதை, தமஸ்ஸக் பிஹப்லில்லாஹி வத்தபிஇல் ஹுதா. தமஸ்ஸக் பிஹப்லில்லாஹி வத்தபிஇல் ஹுதா வலா தகு பிதியன் வலா தகு பிதியன் லஅல்லக துஃப்லிஹு. இரண்டாவது கவிதை, வதின் பிகிதாபில்லாஹி வஸ்ஸுனனில்லதி. வதின் பிகிதாபில்லாஹி வஸ்ஸுனனில்லதி அதத் அர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ஜு வ தர்பஹு. கவிதையினுடைய பொருள்கள் என்ன? தமஸ்ஸக் என்றால் உறுதியாக பற்றிப்பிடி. குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப். அதுபோன்று ஹதீஸ்களை அறிஞர்களிடத்திலே அவர்களுடைய நூல்களிலே அதிகமாக பயன்படுத்துகின்ற வார்த்தை. ஒரு விஷயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தெளிவாக புரிந்து நம்பிக்கையாலும் அமலாலும் அதில் உறுதியாக இருப்பதற்கு தமஸ்ஸுக் என்று சொல்லப்படும். அல் முத்தமஸ்ஸிகு பித்தீன், மார்க்கத்தை புரிந்து தெளிவாக அறிந்து உறுதியாக பின்பற்றக்கூடியவர், தடுமாற்றம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல். அந்த வார்த்தையை தான் முதலாவது கவிதையிலே இமாம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், தமஸ்ஸக். நீ பற்றி பிடி, உறுதியாக பிடி. பிஹப்லில்லா, அல்லாஹுடைய கயிறை. வத்தபி, இன்னும் பின்பற்று, நீ தொடர்ந்து வழி செல். அல் ஹுதா, நேர்வழி. நீ நேர்வழியை பின்பற்று, நேர்வழியை தொடர்ந்து அந்த நேர்வழிக்கு பின்னால் நீ செல். வத்தபி அல் ஹுதா வலா தகு பிதியன், அனாச்சாரங்களை செய்பவனாக, மார்க்கத்தில் நூதனங்களை நம்பிக்கை கொண்டவனாக, நூதன அனுஷ்டானங்களை செய்பவனாக நீ இருக்காதே. வலா தகு, நீ இருக்காதே. வலா தக்குன் என்பதிலிருந்து அந்த நூன் போக்கப்பட்டு இலகுவாக வலா தக்கு என்று சொல்லப்படும். பிதியன், பிதாத்துன் என்பதிலிருந்து இணைப்பு வார்த்தை யா முஷத்ததா இணைக்கப்பட்டது பிதியன். லஅல்லக துஃப்லிஹு, நீ வெற்றி அடைவாய். மீண்டும் ஒரு முறை பொருளை பார்ப்போம். தமஸ்ஸக் பிஹப்லில்லாஹி வத்தபிஇல் ஹுதா. தமஸ்ஸக் பிஹப்லில்லாஹி வத்தபிஇல் ஹுதா வலா தகு பிதியன் லஅல்லக துஃப்லிஹு. தமஸ்ஸக் பிஹப்லில்லாஹி வத்தபிஇல் ஹுதா வலா தகு பிதியன் லஅல்லக துஃப்லிஹு. நம்முடைய முன்னோர்களை பொறுத்தவரை சுருக்கமாக பேசுவார்கள், விரிவான விரைவான கருத்துடையதாக அவர்களது அந்த சுருக்கமான பேச்சு இருக்கும். அல்லாஹுவின் கயிற்றை பற்றிப்பிடி, நேர்வழியை பின்பற்று, அனாச்சாரக்காரனாக இருக்காதே, நீ வெற்றி பெறுவாய். சரி, இந்த கவிதையினுடைய கருத்து என்ன? ஹப்லுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய கயிறு என்று சொல்லும் போது, அது நேரடியாக குர்ஆனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அல்லாஹுவின் வேதமாகிய குர்ஆனை உறுதியாக நம்பி அதன்படி செயல்பட வேண்டும். அல்லாஹுவின் கயிறை பற்றி பிடிப்பதென்றால் அல்லாஹுவின் வேதமாகிய குர்ஆனை நம்பிக்கை கொண்டு, ஈமான் கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். ஈமானும் இருக்க வேண்டும், அமலும் இருக்க வேண்டும். அடுத்ததாக, அல்லாஹுவிடமிருந்து வந்த நேர்வழியை மட்டும் பின்பற்ற வேண்டும். நேர்வழியை பின்பற்ற வேண்டும். நேர்வழி என்பது என்ன? அல்லாஹ்விடமிருந்து எது வந்ததோ அது நேர்வழி. இப்படி நாம் இருந்தால் இதன் மூலமாக இம்மை மறுமையின் வெற்றி கிடைக்கும். லஅல்லக துஃப்லிஹு. அப்ப வெற்றி குர்ஆனை பற்றி பிடிப்பதன் மூலமாகவும், அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியை நாம் பின்பற்றுவதன் மூலமாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது, இந்த ரெண்டுக்கும் எதிரானதுதான், முரண்பட்டதுதான், இந்த ரெண்டிலும் இல்லாததுதான் மன இச்சைகள். மார்க்கத்தில் மனம் விரும்பக்கூடிய கருத்துக்களை, சுய அறிவு சொல்லக்கூடிய தத்துவங்களை புகுத்துவது, அதுபோன்று பிற மத கலாச்சார அனுஷ்டானங்களை, பிற மத சடங்குகளை மார்க்கத்தில் புகுத்துவது, இவையெல்லாம் குர்ஆனிலும் இல்லாதவை, அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியில் இல்லாதவை. இந்த கவிதையினுடைய விளக்கம் என்ன? அல்லாஹுவின் கயிறு என்பது அல் குர்ஆன் ஆகும். அல்லாஹுடைய கயிறு என்பது அல் குர்ஆன். அதுதான் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அகில உலக மக்களுக்காக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர்வழியாகும். நேர்வழி என்பது குர்ஆன், குர்ஆன் என்பது நேர்வழி. இந்த குர்ஆன் தான் அல்லாஹுடைய கயிறு. உங்களுக்கு நேர்வழி வேண்டும் என்றால் நீங்கள் எதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், எது சொல்லக்கூடிய ஞானங்களை, தத்துவங்களை நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? குர்ஆன் சொல்லக்கூடிய ஞானங்களை, குர்ஆன் சொல்லக்கூடிய தத்துவங்களை, குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படைகளை. அல் குர்ஆன் போதிக்கின்ற மார்க்கம் எது? இஸ்லாம். அல் குர்ஆன் போதிக்கக்கூடிய நேர்வழி எது? இஸ்லாம். அதை தவிர, அதாவது இஸ்லாமை தவிர அனைத்து கொள்கைகளும் குர்ஆனில் இல்லாத எந்த கொள்கையாக இருக்கட்டும், குர்ஆன் அங்கீகரிக்காத எந்த சமயமாக இருக்கட்டும், கோட்பாடுகளாக இருக்கட்டும், அது எவ்வளவுதான் கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது வழிகேடாகும். அவற்றுக்கு அல்லாஹுவிடம் எந்த அங்கீகாரமும் இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்கக்கூடிய வாக்கியங்கள். குர்ஆனை, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கயிறு, அல்லாஹுடைய கயிறு குர்ஆன். நேர்வழியை பின்பற்ற வேண்டும், நேர்வழி என்பது குர்ஆன். குர்ஆன் போதிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நேர்வழி. குர்ஆன் ஏற்றுக்கொண்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். பின்னால் அதனுடைய ஆதாரங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். குர்ஆன் ஏற்றுக்கொண்ட ஒரே கொள்கை, ஒரே சமயம் என்ன? இஸ்லாம் தான். இதை தவிர எந்த ஒரு கொள்கையையும் குர்ஆன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்ப ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாமை தவிர வேறு எந்த ஒரு கொள்கை, எந்த ஒரு கொள்கையாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், கோட்பாடாக இருக்கட்டும், அது நேர்வழியாக ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான தத்துவமா இருக்கு, ரொம்ப அழகான லாஜிக்கா இருக்கு. அதை அதிகமான உலக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். அதில் அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் ஜீவ காருண்யத்தை பற்றி, மனித குலத்துக்கு தேவையான எத்தனையோ பொது நன்மைகளை பற்றி, சமூக மேம்பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அது குர்ஆன் சொல்லக்கூடிய நன்மைக்கு ஒருபோதும் சமமாகாது. குர்ஆன் சொல்லக்கூடிய சமூக சீர்திருத்தத்திற்கும் மனித குல மேம்பாட்டுக்கும் சமமாக ஆக முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா சமயங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை, அந்த ஞானங்களை, அந்த சித்தாந்தங்களை எல்லாம் அவற்றில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து வாருங்கள். நல்ல கவனிங்க, உலகத்தில் உள்ள இதுவரைக்கும் தோன்றிய மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் என்னென்னவோ அதை எல்லாவற்றையும் கொண்டு வந்து தராசுனுடைய ஒரு தட்டில் வைத்து குர்ஆன் சொல்லக்கூடிய நேர்வழியை ஒரு தட்டிலே வைப்போமேயானால் அவை அனைத்தும் இந்த நேர்வழிக்கு சமமாக ஆக முடியாது. அதை விட மிக மேலான ஒரு நேர்வழியாகத்தான் குர்ஆனுடைய நேர்வழி இருக்கும். எல்லா வகையிலும், இறைவணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சமூக சீர்திருத்தமாக இருக்கட்டும், பொருளாதார கொள்கைகளாக இருக்கட்டும், அடிப்படைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் சரியா. ஆகவேதான் இதை நாம் தெளிவாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இஸ்லாமை தவிர வேறு எந்த கொள்கைகளாக, சமயங்களாக, கோட்பாடுகளாக இருக்கட்டும், அவை வழிகேடுகள் தான். அவை வழிகேடுகளை தவிர வேறொன்றாக நேர்வழியாக அறவே இருக்கவே முடியாது. நேர்வழி என்பது அல்லாஹுவும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காண்பித்து கொடுத்தது மட்டுமாகும். இங்க நம்பிக்கையினுடைய அடுத்த படிக்கு நம்ம போறோம். குர்ஆன் நேர்வழி நிறைந்தது, குர்ஆனில் உள்ள அனைத்தும் நேர்வழி. அந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டவர் யார்? அந்த குர்ஆன் யார் மீது இறக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அல்லாஹ் மனிதர்களில் அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். குர்ஆனை முதலாவதாக அல்லாஹ் யாருக்கு கற்றுக் கொடுத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே உங்களுக்கு தெரியாத இல்மை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நபியே உங்களுக்கு மார்க்கம் என்ன, நேர்வழி என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான பாதையின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள். அதுபோன்று இன்னும் சில இடங்களிலே இன்னக்கல்ல தஹ்தி, நிச்சயமாக நபியை நீங்கள் ஹிதாயத்தை காட்டுகிறீர்கள், மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே குர்ஆன் என்பது நேர்வழி. அந்த நேர்வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர், அந்த நேர்வழியை நமக்கு எடுத்து விளக்கமாக எடுத்துரைப்பவர் யார்? முதல் ஆசிரியர் நமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே ஒரு முஸ்லிம் அவன் நேர்வழி எது என்று தெரிய வேண்டுமென்றால் அந்த நேர்வழியை அல்லாஹுவின் வேதத்திலிருந்து பெற வேண்டும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து கொடுத்த அந்த வழியிலிருந்து, அதாவது சஹீஹான ஹதீஸுகளிலிருந்து பெற வேண்டும். அல்லாஹுவின் மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் பரிசுத்தமாக கலப்பற்ற முறையில் பின்பற்ற வேண்டும். அப்ப திரும்ப ஒரு நிறைவுக்கு வரும். தீன், அல்லாஹுடைய மார்க்கம், இதுதான் இஸ்லாம். அப்ப இந்த இஸ்லாமை எதனுடைய வெளிச்சத்தில் நாம் பின்பற்ற வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் மூதாதைகள் கூறிய அந்த சடங்குகள், கருத்துகள், சிந்தனைகளின் அடிப்படையிலா என்றால் இல்லை. அல்லாஹுடைய வேதத்தின் வழிகாட்டலின் வெளிச்சத்திலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் வெளிச்சத்திலே. எந்த முன்னோர் குர்ஆனிலிருந்து நமக்கு வழிகாட்டினார்களோ, நல்ல கவனிங்க, எந்த முன்னோர் ஹதீஸிலிருந்து நமக்கு வழிகாட்டினார்களோ அவர்கள் நாம் பின்பற்ற தகுந்த முன்னோர். வித்தியாசம் தான். எந்த முன்னோர் கூறியது குர்ஆனிலிருந்து சொல்லப்படவில்லையோ, நல்ல கவனிக்கணும், எந்த முன்னோர் சொல்லியது குர்ஆனிலிருந்து சொல்லப்படவில்லையோ அதை நாம் பின்பற்ற முடியாது. அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? வைதா கீரலஹு முத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ் காலு நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா அவலவ் கான ஆபாஉஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்தூன். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி அதான். நாங்கள் முன்னோரை பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய மக்களை பார்த்து, நாங்கள் எங்களது மூதாதைகளை பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஏப்பா, உங்க முன்னோர்களுக்கு நேர்வழி இல்லை, அவர்கள் வேதங்களை சிந்தித்து புரிந்தவர்கள் இல்லை, அப்படி இருக்கக்கூடிய முன்னோர்களையா நீங்கள் பின்பற்றுவீர்கள்? ஆகவே நம்முடைய முன்னோர், அது சமீப காலமாக இருக்கட்டும் அல்லது தூரமான காலமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அந்த முன்னோர் கூறியது குர்ஆனிலிருந்து இல்லை என்றால், அந்த முன்னோர் கூறியது சஹீஹான ஹதீஸிலிருந்து இல்லை என்றால், அவர்கள் கூறியது பின்பற்ற தகுந்ததாக இந்த மார்க்கத்தில் ஒருபோதும் ஆக முடியாது. இந்த அடிப்படையை புரியாததனாலதான் இன்று உலகத்தில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் வழிகேட்டிலே செல்கிறார்கள். எங்க மூதாதையர்களை செஞ்சது என்ன தப்பா, நாங்க எங்க மூதாதையர்களை எப்படி பார்த்தோமோ அப்படித்தான் நாங்கள் இஸ்லாமை பின்பற்றுவோம் என்று, இஸ்லாமிய மார்க்கத்திலே மூதாதையர்களின் வழி என்று அவர்கள் தனி ஒரு வழியை அமைத்துக் கொண்டு வழிகேடுகளை இந்த மார்க்கத்திலே சாதாரணமாக ஆக்கிவிட்டார்கள். அவற்றை ஒரு குற்றமாகவோ பாவமாகவோ வழிகேடாகவோ அவர்கள் பார்க்க தயாரில்லை. காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸிலிருந்து விலகி முன்னோரை அடிப்படையாக வைத்தது. ஆகவேதான் இங்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவின் மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் பரிசுத்தமாக கலப்பற்ற முறையிலே நாம் பின்பற்ற வேண்டும். புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு முன்னர் இந்த மார்க்கம் அவர்களுக்கு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அடுத்த விளக்கம், சரி, மார்க்கம் அவங்களும் மார்க்கத்தை புரிஞ்சுதானே அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்களும் முஸ்லீம் தானே, அவங்களுடைய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொண்டே போகலாமா என்றால் முடியாது. காரணம் என்ன? அல்யோம அக்மல்துல குந்தீனக்கும், ரசூலுல்லாஹுடைய ஹயாத்திலேயே இந்த தீன் அவர்களுக்கு முழுமை நிறைவு செய்யப்பட்டு விட்டது. எனவே இந்த மார்க்கத்தில் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. எது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு முன்பு இஸ்லாமாக தீனாக இருந்ததோ அதுதான் நமக்கு இஸ்லாமாக தீனாக இருக்க முடியும், அதுதான் நேர்வழி. ஆகவே பின்னால் வந்தவர்கள் யாரும் இந்த மார்க்கத்தில் சிந்தனைகளையோ சித்தாந்தங்களையோ கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ அனுஷ்டானங்களையோ சடங்குகளையோ வணக்க வழிபாடுகளையோ ஒரு சிறிதும் உள்ளே நுழைப்பதற்கு அனுமதி இல்லை. நன்மையான நேர்வழியான மறுமைக்கு தேவையான எல்லா நல்ல அமல்களையும் நேர்வழி காட்டல்களையும் மார்க்க விளக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். முடிந்து விட்டது. முடிச்சு எப்படி? எது அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்குமோ அதான் நன்மை. ஒரு அமல் நீங்க நன்மை ஒண்ணு செய்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் என்று செய்கிறீர்கள், அப்படித்தானே? ஆகிரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செய்றீங்க. அதை யார் கற்றுக் கொடுத்துட்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அதை கற்றுத்தராமல் விட்டு செல்வார்கள்? அப்ப நேர்வழி காட்டல்கள், மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் இவையெல்லாம் யார் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மைகள், நேர்வழி காட்டல், மார்க்க விளக்கங்கள் இவை எல்லாவற்றையும் நமக்கு அவங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நிறைவு செய்து விட்டார்கள். அவற்றில் எதையும் அவர்கள் நம்மிடம் மறைக்கவில்லை. ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே ஒன்றை மார்க்கத்தில் ஒன்றை மறைப்பவர்களாக இருந்திருந்தால் சொல்லி காட்டுறாங்க. இதை விடவா ஒரு கடுமையான வசனம் இருக்க முடியும்? அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், நபியே நீங்கள் மக்களை பயப்படுகிறீர்களா? நீங்கள் பயப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியானவன். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்திருப்பார்கள். புரியுதா இல்லையா? அப்ப இந்த வசனத்தையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்காம நமக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அப்ப வேறு எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க போகிறார்கள்? புரிஞ்சா இல்லையா? சூரா அஹ்சாபுடைய 37 இருக்கும். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து அந்த ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு அதே போல ஜெயினப் பின்த் ஜஹ்ஷுடைய விஷயத்துல எவ்வளவு கோபமா கேட்கிறான், நான் சொல்றேன் அதை நீங்க செய்யறதுக்கு தயங்குறீங்களா? அத்தக்ஷன் நாஸ், மக்களை பயப்படுகிறீர்களா? வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷாஹு, நீங்கள் பயப்படுவதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹுதான். இந்த வசனத்தையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர் எதை மறைப்பார்கள்? சில பேர் இன்றைக்கு சொல்றாங்கல்ல, சூஃபிகள், தரீகாக்கள், ஞானங்கள், ஹக்கீகத், மாரிஃபத் என்று ரசூல்லா இந்த கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்கல, இதெல்லாம் மறைச்சிட்டாங்க, அல்லது ஒரு சில பேருக்கு மட்டும் ரகசியமா சொல்லி கொடுத்தாங்க. உதாரணமா அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, அவங்க யாருக்கு? அவங்க இன்னொருத்தங்களுக்கு. அவங்க யாருக்கு? அவங்க இன்னொருத்தங்களுக்கு. இப்படி எங்களுக்கு வந்து ரகசியமா கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரகசியத்துக்கெல்லாம் மார்க்கத்துல வேலை கிடையாது. முனாஃபிக்குகளுடைய பெயர்களை மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களே தவிர, மார்க்கத்திலே நாம் அமல் செய்ய வேண்டிய, நம்பிக்கை கொள்ள வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில ஒரு சிலருக்கு மட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்து ரகசியமாக கற்றுக் கொடுக்கவில்லை. புரிஞ்சுச்சா? ஆகவே எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்லா கவனிக்கணும். அடுத்த விஷயத்துக்கு போறோம். ஆகவே எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களின் தோழர்களோ அடுத்து இப்ப இன்னொரு விஷயத்தை சேர்த்து வரோம், அவர்களின் தோழர்களோ நமக்கு போதிக்கவில்லையோ? ஏன் இந்த இடத்துல தோழர்களை கொண்டு வர்றோம்? எப்படி ரசூலுல்லாஹுவை அல்லாஹ் உருவாக்கினானோ, நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் யார் உருவாக்கினது? நபியாக ரசூலாக அல்லாஹ் உருவாக்கினான். நேர்வழி காட்டியாக யார் உருவாக்கினான்? அல்லாஹ் உருவாக்கினான். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு சஹாபாக்களை அவர்கள் உருவாக்கினார்கள். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم அல்லாஹு தாலாவுடைய அனுமதி கொண்டு சஹாபாக்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்து தஸ்கியா செய்தார்கள். தஸ்கியா என்றால் என்ன? உள்ளத்தை பண்படுத்துவது, உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, குஃப்ரை உள்ளத்திலிருந்து வெளியாக்கி, ஷிர்கை உள்ளத்திலிருந்து வெளியாக்கி, நயவஞ்சகத்தை உள்ளத்திலிருந்து வெளியாக்கி, கெட்ட குணங்களை உள்ளத்திலிருந்து வெளியாக்கி, ஈமானை உள்ளத்திலே நிரப்புவது, இஸ்லாமை இஹ்லாஸை நற்குணங்களை, அந்த பணியை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். வயுஅல்லிமுஹும், அடுத்து அவர்களை மார்க்க கல்வி கற்ற அறிஞர்களாக அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். அல்லாஹ் நபிக்கு கல்வி கற்றுக் கொடுத்தான், நபி யாருக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள்? சஹாபாக்களுக்கு. ஆகவேதான் இந்த இடத்துல நம்ம அடுத்த விஷயத்தை கொண்டு வந்துடுறோம், பின்னாடி இந்த விஷயம் தெளிவாக வரப்போறதுக்கு இருந்தாலும். ஆகவே எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களின் தோழர்களோ நமக்கு போதிக்கவில்லையோ அது நேர்வழியாக மார்க்கமாக ஆகாது. இப்ப இந்த கவிதையில நாம் முன்னாடி படித்த அந்த முதல் கவிதையில மூன்று விஷயங்களை பார்த்தோம். ஒன்று என்ன? தமஸ்ஸக் பிஹப்லில்லாஹ் வத்தபில் ஹுதா. மூன்றாவது விஷயம் என்ன? வலா தகு பிதஈன், நீ பிதத்துக்காரனாக இருக்காதே. அப்ப அந்த பிதத்துக்காரனாக இருக்காதே என்று சொல்லும் போதுதான், அப்ப பிதத்னா என்ன, யாரு செய்தது பிதத்து, எந்த காலத்தில் செய்யப்பட்டது பிதத்து என்று ஒரு அளவுகோல் தெரிவதற்காக தான் இந்த விளக்கத்தை சொல்றோம். எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் செய்யவில்லையோ, இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய தாரீஃப்ங்க. எதுக்கு? பிதாத்துக்கு. மார்க்கத்தினுடைய அடிப்படையை புரியாத இந்த தௌஹீத் ஜமாத் மாதிரியான தருதல வழிகேடர்கள் தான் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதது எல்லாமே பிதாத்துன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நேர்வழி பெற்றவர்களுடைய அந்த தாரீஃப் என்ன? எது சஹாபாக்களுடைய, சஹாபாக்கள்ல குறிப்பா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரைக்கும் சஹாபாக்களுடைய அந்த இஜ்மா இருந்துச்சா இல்லையா, அவர்களுடைய அந்த காலத்தில் இல்லாதது பிதாத்தாக ஆகும். புரியுதுங்களா இல்லையா? ஏன் இந்த விஷயத்தை வைக்கிறோம்? அதுக்கு பின்னாடி நிறைய விளக்கம் வரும். இந்த மார்க்கத்துல குர்ஆன் ஹதீஸை புரிவதற்கு உரைக்கல்லாக அடிப்படையாக சஹாபாக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பிதத்துவாதியாக நீ இருக்காத என்றால் என்ன அர்த்தம்? எந்த ஒரு கருத்து, எந்த ஒரு அமல், எந்த ஒரு காரியம் சஹாபாக்களிடத்தில் இல்லையோ அந்த கருத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக, அந்த கருத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, அந்த அமலை நீ செய்பவனாக, அந்த சடங்கை நீ செய்பவனாக இருக்கக்கூடாது. வலாத்தக்கு பிதஐயன். நான் ஹதீஸ்ல இருந்தாதான் ஏத்துப்பேன், குர்ஆன்ல இருந்தாதான் ஏத்துப்பேன், அபூபக்கர் சொல்லியிருந்தா ஏற்றுக்க மாட்டேன், உமர் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உஸ்மான் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சஹாபாக்கள் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவர் தான் இன்றைக்கு ரொம்ப பேரு குர்ஆன் ஹதீஸ்ல ரொம்ப பக்கா, தௌஹீதுல ரொம்ப பக்கான்னு விளங்கியிருக்கிறாங்க. மொத்த வழிகேடு அவன்கிட்ட இருந்து அடுத்து ஆரம்பமாக போகுது. சில பேர் என்ன விளங்குறாங்க? தர்காக்கு போகாதவங்க, ஃபாத்திஹா மௌலூது கத்தம் ஃபாத்திஹா செய்யாதவங்க, இவங்க பக்கா தௌஹீத்வாதி, இவங்க பக்கா குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றவங்க. கிடையவே கிடையாது. ஹாரிஜியாக்கள் எடுத்துக்கோங்க, முஅத்தசிலாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ கூட்டம் இபாதத்திலையும் அதே போல மார்க்கத்தினுடைய பல விஷயங்களை உறுதியா பின்பற்றுவதிலையும் ரொம்ப தெளிவா உறுதியா இருந்தாங்க. ஆனா அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்கள் யாராக அடையாளம் காணப்பட்டார்கள்? வழிகேடர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள். அதுக்கு காரணம் என்ன? சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்காத காரணத்தினால. நீ பாருங்க ஒரு சின்ன உதாரணம். அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடியவனையும் திருடியவளையும் அவர்களின் கைகளை வெட்டுங்கள் என்று ஒரு கூட்டம் சொன்னார்கள். கம்கட்டு வரைக்கும் வெட்டணும் சொல்லி ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்க? கம்கட்டு வரைக்கும் வெட்டணும். அல்லா கையுங்கிறான், கையுங்கிறது விரல் நுனிலிருந்து கம்கட்டு வரைக்கும் நாங்க குர்ஆன பக்காவா பின்பற்றுறோம் சொன்னாங்க. ஹதீஸ் என்ன சொல்கிறது? அவர்களது கைகளை வெட்டுங்கள் என்றால் மணிக்கட்டு வரை என்று சொல்கிறது. நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஹதீஸ ஒரு சில சஹாபி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சில பேர் சொல்றாங்க, அதை நம்ப முடியாது. குர்ஆன்ல எப்ப கையின் வந்துருச்சோ நாங்க விரல் நுனியில இருந்து கம்கட்டு வரைக்கும் வெட்டுவோம். நாங்க வழிகேடா இல்லையா? திருமணமானவர் விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருக்கிறார்கள். பிறகு அபூபக்கருடைய காலத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, உமருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, உஸ்மானுடைய காலத்திலே, அலியினுடைய காலத்திலே, ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். ஒரு கூட்டம் வந்துச்சு இல்லையே. குர்ஆன்ல என்ன இருக்கு? அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மி'அத ஜல்தத்தின். ஜினா செய்த பெண்ணை, ஜினா செய்த ஆணை 100 அடி அடியுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, ஹதீஸ்ல பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. அது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறதுனால ஹதீஸை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஹதீஸ் வந்து ஹபருல் ஆகாது, அதெல்லாம் நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது. இன்னாலில்லாஹ. அப்ப எவன் ஒருவன் குர்ஆனில் இருந்து ஹதீஸை பிரிப்பானோ அவனும் வழிகேடு. எவன் ஒருவன் ஹதீஸிலிருந்து சஹாபாக்களுடைய அமலை பிரிப்பானோ அவனும் வழிகேடன். அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி அமல்படுத்தினார்களோ அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யாரு? நேர்வழி பெற்றவர்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஹ்ஸானின் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அவர்களுக்கு தான் சொர்க்கம், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. أعد الله لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها. அவர்களுக்கு அல்லாஹ் தரன் நதிகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை தயாரித்து வைத்திருக்கிறான். ذلك الفوز العظيم. அதுதான் மகத்தான வெற்றி. சரி, அப்ப இது எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை இங்க கொண்டு வந்தோம்? ولا تكن بدعيا. பிதஅத்வாதியாக நீ இருக்காதே என்று சொல்லும்போது எது பிதஅத்? எதை நாம் பிதஅத்தாக அடையாளம் காரணம்? எது சஹாபாக்களிடத்திலே அறியப்படவில்லையோ. ஆகவேதான் சஹாபாக்களுடைய காலத்தில், அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்னாடி இருந்த சஹாபாக்களுடைய அந்த நிலைப்பாடு இருக்கிறதா, அதுதான் இஜ்மா. அதற்கு பின்னால் மார்க்கத்திலே புகுத்தப்பட்டது எல்லாமே பிதாத்தாக ஆகும். புரியுதுங்களா? ஆகவே எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களின் தோழர்களோ நமக்கு போதிக்கவில்லையோ அது நேர்வழியாக மார்க்கமாக ஆகாது, மாறாக அது வழிகேடாகும். அதைத்தான் மார்க்கத்தில் பிதாஅத் அனாச்சாரம் என்று கூறப்படும். அது ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்க பக்காவா கிளீனா தௌஹீத தெளிவா எடுத்து சொல்றோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் ஜமாத்து, அதிலிருந்து பிரிஞ்ச 10 கணக்கில் உள்ள அத்தனை ஜமாத்துகளும் யார் அவர்கள்? பிதஅத்வாதிகள். எப்படி ஃபாத்திஹா மௌலூது கத்தம் மீலாத் கொண்டாடுறவங்க பிதஅத்துவாதிகளோ அனாச்சாரக்காரர்களோ, அதே போலதான் குர்ஆன் சுன்னாவை தெளிவாக பின்பற்றுகிறோம், இஸ்லாமை தூய வடிவிலே பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாமை தூய வடிவிலே பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சஹாபாக்களிடத்தில் இல்லாத கருத்துக்களை, சிந்தனைகளை மார்க்கத்திலே புகுத்தி அந்த சிந்தனைகளை அவர்கள் மார்க்கமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் பிதாத்வாதிகள். என நம்முடைய சிந்தனையில சமீப காலமா ஒரு பக்கமாகவே சொல்லப்பட்டு எது பதிந்திருக்கிறது என்று சொன்னா, தர்காக்கு போறது பிதாத்து, கரெக்டு தான். ஃபாத்தியா ஓடுறது பிதாத்து, ஃபாத்தியா ஓடுறவங்க பிதாத்வாதி, மௌலூதுவதற்கு பிதாத்துவாதி, மீலாது கொண்டாடுறவங்க பிதாத்துவாதி. இவர்களை மட்டுமே பிதாத்துவாதி நினைக்கிறோம். இந்த தௌஹீத் ஜமாத் அதிலிருந்து பிரிஞ்சு வந்த அத்தனை ஜமாத் இவர்களை யாருமே பிதாத்துவாதினே புரிஞ்சுகிறதல்ல, விளங்கிக் கொள்றதல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சரியான உலமாக்களுடைய பார்வையில இவர்களும் பிதாத்துவாதிகள், இவர்களும் பிதாத்துவாதிகள். ஆகவே யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறையில், நபித்தோழர்கள் பின்பற்றிய முறையில் மார்க்கத்தை பின்பற்றுவாரோ, இன்னும் அதில் பிதஅத்துகளை கலக்க மாட்டாரோ, அவர் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார். இம்மையின் வெற்றி என்பது அல்லாஹுவின் நேர்வழியாகும், மறுமையின் வெற்றி என்பது அல்லாஹுவின் பொருத்தமும் மன்னிப்பும் சொர்க்கமும் ஆகும். இந்த பாராகிராஃபை இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க புரியணும். திரும்ப கவிதையினுடைய கருத்துக்கு போங்க. தமஸ்ஸக் பிஹப்லில்லாஹி வத்தபிஇல் ஹுதா வலா தக்கு பிதஈயன் லஅல்லக துஃப்லிஹு. மூன்று அடிப்படைகளை சொல்றாங்க, அதுக்கு ஒரு ரிசல்ட் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றிப்பிடி, என்னது அது? குர்ஆன். நேர்வழியை பின்பற்று, யாரது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பிதஅத்வாதியாக இருக்காதே, அதுக்கு என்ன விளக்கம்? சஹாபாக்களுடைய வழியில இரு, பின்னால் வந்தவர்களுடைய வழியில நீ போய்விடாது, பின்னால் வந்தவர்களுடைய வழியில நீ சென்று விடாது. லஅல்லக துஃப்லிஹு, அப்பதான் நீ வெற்றி பெற முடியும். இதுதான் ரிசல்ட். உனக்கு வெற்றி வேண்டும் என்றால் ஒரு பக்கம் குர்ஆன், இன்னொரு பக்கம் ஹதீஸ், இன்னொரு பக்கம் என்ன, இந்த ரெண்டை நீ அணுகுவதற்கு சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், அவர்களுடைய பின்பற்றுகின்ற முறை, அவர்களுடைய பின்பற்றுகின்ற அந்த நேர் வழி முறை, இதுதான் இப்ப உனக்கு வெற்றி கிடைக்கும். இங்க பாருங்க, வெற்றினா என்ன? அதுலேயும் நமக்கு தவறான ஒரு புரிதல் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, வெற்றினா ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைக்கணும், நமக்கு கிலாபத் அமையணும், நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அரசாங்கம் செலுத்தணும், அப்பதான் வெற்றி, நம்ம மேலோங்கிடணும், அப்பதான் வெற்றின்னு சொல்றாங்க. அது போரிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றி, புரியுதா? அது மிகைப்பு, அது வேற. அது அல்லாஹ் நாடினால் கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் சோதிக்கவும் செய்வான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி என்பது என்ன? அவனை நேர் வழியில் வைத்திருப்பது, மௌத்து வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன விளங்கிக்கிட்டாங்கன்னா, உலகத்தினுடைய வெற்றி என்பது என்ன? ஆட்சி அதிகாரம்னு விளங்கிக்கிட்டாங்க. அது இல்லாத வரைக்கும் நமக்கு வெற்றி இல்லை, நம்ம வந்து அந்த வெற்றியை அடையல என்று சொல்கிறார்கள். தப்பு. உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது என்ன? ஒரு மூமின் வெற்றி பெற்றான் என்றால் என்ன? நேர் வழியிலே மௌத்து வரை நிலைத்திருப்பது. இப்ப உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அந்த பிர் மவுனாவுடைய சம்பவம். அவர் கடிதத்தை கொடுக்கிறாரு, அதை வாங்குறாரு, சாடையை கண் சாடை காட்டுறாரு தன்னுடைய வீரர்களில் ஒருவருக்கு, நயவஞ்சகர்கள் வஞ்சகர்கள் பின்னால் இருந்து ஈட்டியால இந்த கழுத்துக்கு கீழே, பின்னாடி பிடரைக்கு கீழே இங்கே சொருகிறாரு. அந்த ஈட்டி எங்கே வந்துடுது? இருதயத்தை கிழிச்சிக்கிட்டு, நெஞ்சை கிழிச்சிக்கிட்டு முன்னாடி வந்துடுது. அந்த சஹாபி என்ன சொல்லிட்டு கீழே விழுகிறாரு, மொத்த போறாரு, கல்லா வரப்பில் காபத்தி ஃபுஸ்து, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்லி மூத்த போறார். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள், இந்த கிலாபத்து ஆட்சி அதிகாரம் இதுதான் வெற்றின்னு நம்பக்கூடியவங்க எல்லாம் இவர்கள் எல்லாம் இந்த ஷஹீதான சஹாபாக்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? தோத்து போயிட்டாங்க, இவங்கெல்லாம் வெற்றி காண முடியலன்னு சொல்லி. ஹல் தரப்பசூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னயைன், அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எங்களுக்கு இரண்டு நன்மைகளில் வேறு எந்த நன்மையை நீங்கள் எங்களுக்கு எதிர்பார்க்க முடியும்? நாங்கள் கொல்லப்பட்டாலும் எங்களுக்கு நன்மை, நாங்கள் வெற்றி கொண்டாலும் எங்களுக்கு நன்மை. கொல்லப்பட்டால் நன்மை என்ன? சொர்க்கம் எங்களுக்கு. ரெண்டுமே எங்களுக்கு நன்மை, ரெண்டுமே எங்களுக்கு வெற்றி, ரெண்டுமே எங்களுக்கு வெற்றி. நிறைய ஆயத்து குர்ஆன்ல. அப்ப அதனால இங்க இமாம் அவர்கள் லஅல்லக துஃப்லிஹு என்று எதை சுட்டி காட்டுகின்றார்கள்? எதை? ஹிதாயத்தை. நேர் மௌத்து வரைக்கும் நம்ம இந்த நேர் வழியில உறுதியாக இருப்பது, இஸ்திகாமத்தாக இந்த ஹிதாயத்தில் நம்ம உறுதியாக இருப்பது. யா முக்கல்லிபல் குலூப் சபித் கல்வி அலா தீனி, தீனிலே தடுமாற்றம் இல்லாமல் நேர் வழியிலே நிலைத்திருப்பது, இதுதான் வெற்றி. ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மி உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். ஷிர்க்கு கலக்காத ஈமானை பெற்று குழப்பத்தை ஈமானிலே கலக்காமல் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் ஹிதாயத்து பெற்றவர்கள், அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது. அதனால இதை நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். துன்யாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது என்ன? ஹிதாயத்தில் இருப்பது. இன்னும் சில பேர் அந்த ஆட்சி அதிகாரம் வரைக்கும் போலனாலும் கூட வசதியான வாழ்க்கை கிடைச்சிடணும், சௌகரியமான வாழ்க்கை கிடைச்சிடணும், பணக்காரராக இருக்கணும், அல்லது வந்து வாழ்க்கையில கஷ்டப்படாம ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறிடணும், அப்போதான் நம்ம வெற்றி. புரியுதா இல்லையா? என்ன அதாவது நம்ம நேர்வழியில் இருக்கிறோம், வெற்றி பெற்றோம்னா என்ன? வாழ்க்கையில சிரமப்படக்கூடாது, நமக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, நல்ல பொருளாதாரத்தில் டெவலப் ஆயிடணும், இதா வெற்றி. அல்லாஹுத்தலா உலகத்திலேயே இது இனி எந்த செல்வந்தரும் அடைய முடியாத செல்வத்தை யாருக்கு கொடுத்திருந்தான்? காரூனுக்கு கொடுத்திருந்தான். காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாதிஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவ்வா. அவனுடைய கஜானாவுடைய சாவிகளை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மிலிட்டரி தேவைங்க. எப்படி கஜானாவை தூக்கிட்டு போறதுக்கு இல்ல, கஜானா சாவி, அவ்வளவு சாவி வெற்றியாளனா சொல்லுங்க. உலக செல்வம் என்பது வெற்றிக்கு அடையாளம் அல்ல, உலக செல்வம் என்பது நர்பாக்கியத்திற்கு அடையாளம் அல்ல, உலக செல்வம் என்பது அல்லாஹ் நம்ம ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளம் அல்ல. ஏன் இன்னும் உள்ளார போய் நீங்க குர்ஆன்ல புரிஞ்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான் சூரா ஜுஹ்ருஃப், அதுக்குன்னே ஒரு சூராவை இறக்கணும். உங்களுக்கு மட்டும் பொறுமை இருந்திருக்குமே ஆனால், உங்களுக்கு மூமின்களாகிய உங்களுக்கு தடுமாறாத உறுதியான ஈமான் பொறுமை இருந்திருக்குமே ஆனால் நாம் என்ன செய்திருப்போம்? காஃபிர்களுக்கு அவர்கள் வீடுகளிலே ஏறக்கூடிய ஏணிகளை, அவர்கள் வீடுகளில் ஏணி கட்டுவாங்கல்ல மாடிப்படி மாடி, அவங்களுடைய வீட்டு கதவு, இவற்றையெல்லாம் தங்கத்திலேயே அவர்களுக்கு ஆக்கி கொடுத்திருப்போம். நீங்க ஈமான்ல பலவீனமா இருக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்து என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், அவனோ வீட்டு மாடிய கூட தங்கத்துல வச்சிருக்கானுவளே, வீட்டு வாசல கூட தங்கத்துல வச்சிருக்கானுவளே அப்படின்னு நீங்க பலவீனப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த அளவுக்கு செல்வத்தை கொடுக்கல அவனுக்கு. அப்படிங்கிறான், உங்களுக்கு மட்டும் உறுதி இருந்திருக்குமேனால் நம்ம அதை கூட அந்த காஃபிர்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்போங்க. அல்லாஹு தஆலா நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத்தில் லியத்தகித பஅதஹும் பஅதன் சுக்ரியா வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மவுன். அல்லாஹ் சொல்றா, நபியே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் எது? அது குர்ஆன். இது அவர்கள் சேர்க்கக்கூடிய செல்வத்தை விட உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் சொல்றான், வலவுலா யகுன நாசு உம்மதன் வாஹிதன் லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மான் லிபுயூதிஹிம் சுகுஃபம் மின் ஃபிர்தத்தின். ரஹ்மானை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கு அவர்களது மாடிகளை எல்லாம் நாம் வெள்ளிகளாகவும், வமஆரிஜ அலைஹா யஸ்ஹரூன் அவர்கள் ஏறக்கூடிய மாடிப்படிகளையும், அவர்கள் ஏறி செல்லக்கூடிய மாடிப்படிகளையும், வலி புயூத்திஹிம் அபுவாபன் வசுருரன் அலைஹா யத்தக்கி ஊனவ ஸுஹ்ருஃபா, அவர்களுடைய படி வாசல் கட்டில் எல்லாத்தையும் தங்கத்தினையும் வெளியிலையும் செஞ்சு கொடுத்துருப்போங்கிறான். அதை பார்த்துட்டு நீங்களும் காஃபிரா போயிடுவீங்கிறதுனால தான் அல்லாஹ் அப்படி செய்யல. அதனால வெற்றிக்கு அடையாளம் எதுவல்ல, பொருளாதார வசதி இல்லவே இல்லை. மறுமையினுடைய வெற்றி என்பது என்ன? சொர்க்கம் கிடைப்பது. புரியுதுங்களா? அது யாருக்கு மட்டும்தான் கண்டிப்பா கிடைக்கும்? யாருக்கு? மூமின்கள். அவங்க யாரு? படிச்சோம்ல, குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள். சுருக்கமா பார்ப்போம் இந்த முதல் கவிதை, தமஸ்ஸக் பிஹப்லில்லாஹி வத்தபில் ஹுதா வலா தக்கு பிதஈன் லஅல்லக துஃப்லிஹு. நான்கு விஷயங்களை இமாம் அவர்கள் கூறுகிறார்கள். புரியுதா? ஒன்று என்ன? குர்ஆனை விட்டு ஒருபோதும் விலகாமல் இருக்க வேண்டும், அதில் கூறப்பட்ட அனைத்தையும் நம்பிக்கை கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். எல்லா காலத்துக்கும் எல்லா நாட்டிலையும் எந்த சூழ்நிலையிலையும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் குர்ஆன் தாங்க சட்டம். சில பேர் இப்ப என்ன சொல்றாங்க, அது அந்த காலத்துல ஓகே, இப்ப காலம் முன்னேறிச்சு. காலம் முன்னேறல, மனுஷன் பின்னேறிட்டான், மனிதன் பின்னேறி விட்டான். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை எல்லாம் கடும் போக்கு சட்டங்கள், பிற்போக்கு சட்டங்கள், கற்காலத்து சட்டங்கள் என்று சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதை பல பல முஸ்லிம்களும் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம். எல்லா விஷயத்திலையும் சரி, அல் குர்ஆனை விட்டு ஒருபோதும் விலகாமல் அதில் கூறப்பட்ட அனைத்தையும் நம்பிக்கை கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். புரியுதா? வெறும் பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல குரான். ஏன் இன்று முஸ்லிம் நாடுகள்ல பல நாடுகள் கேவலமான இழி நிலைக்கு ஆளாகின? அவர்கள் பள்ளிவாசலுக்கு மட்டும் என்று குரானை வைத்தார்கள். பள்ளிவாசல்ல ஓதுங்க, கிராத் ஓதுங்க, கிராத் மஹ்ஃபில் வைங்க, ராத்திரி எல்லாம் கிராத் மஹ்ஃபில் வச்சு ஓஹோ ஆஹோன்னு சொல்லி நீங்க உணர்ச்சி வசப்படுங்க, பரவசப்படுங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா குரானின்படி வாழ வேண்டும் என்று மக்களுக்கு போதிக்காதீங்க. நீங்க ராத்திரி எல்லாம் கத்தம் பாத்தியா ஓதுங்க, குரான் இன்டர்நேஷனல் அவார்டு நடத்துங்க, எல்லாம் செஞ்சுக்குங்க. அந்த ஓதுறது ராகத்தோட முடிச்சுக்குங்க. அந்த குரான் எடுத்துட்டு எங்க வந்துடாதீங்க, எங்களுடைய கலை தெருவுக்கு வந்துடாதீங்க, எங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்துடாதீங்க, எங்க கோர்ட்டுக்கு வந்துடாதீங்க. புரியுதா? அல்லாஹ் கண்டிப்பா இழிவுபடுத்தாமல் விட மாட்டான். அல்லாஹ் கண்டிப்பா இழிவுபடுத்தணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இரண்டாவது விஷயம், இமாம் அவர்களுடைய இந்த முதல் கவிதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நேர்வழி எது என்று அறிந்து அதை பின்பற்ற வேண்டும். வத்தபில் ஹுதா, சும்மா கண்மூடித்தனமா அவர் சொன்னார் இவர் சொன்னாருங்கிறது கிடையாது, அறிந்து கற்று பின்பற்ற வேண்டும். அதான் இத்திபா. ரெண்டு இருக்கு, இத்திபா ஒன்னு இருக்கு, தக்லீது ஒன்னு இருக்கு. இத்திபா இருக்கு, தக்லீது இருக்கு. அப்ப ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும் பொழுது அதற்கு ஆதாரத்தை கேட்பது, அதற்கு என்ன பொருள் என்று உணர்வது, அதற்கு பிறகு அதை செய்வதுதான் பின்பற்றுவது என்று ஆகும். பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க இவர்கள். யார்? ஆட்டு மந்தை போல. அல்லாஹ் அப்படிதான் உதாரணம் சொல்றான், கமசல் இல்லது என்ன பிமாலா எஸ்மா இல்லா நிதா அன், ஆட்டு மந்தையை போல. அது என்ன, யாராச்சும் கத்துனா அது திரும்பி பார்க்க அவ்வளவுதான், எந்த பக்கம் சத்தம் வருதுன்னு சொல்லி. வேற எதையும் புரியுமா? அது புரியாது. எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஏண்டா ஓடுனுச்சுன்னு பாக்குறோமா இல்லையா? ரயில் வருது, ஏதாச்சுமா ஒரு ஆடு தாண்டிருச்சு, நூத்துக்கணக்கான ஆடு பாக்குறோம், பாயிரு எல்லா ஆடு செத்து செத்து விழுவுது, யோசிக்குதா ஏதாவது? அவ்வளவுதான், அதுக்கு ஒரு ஆடு அந்த பக்கம் போயிருச்சு, நானும் அந்த பக்கம் போகணும். இது வந்து குருட்டுத்தனமாக செல்வது, அது கூடாது. மார்க்கத்து பின்பற்றுவது என்றால் என்ன? நேர்வழி எது என்று அறிந்து அதை பின்பற்ற வேண்டும். அப்ப திருமணம் போறோம், நேர்வழி எது? குரான்ல சொல்லப்பட்டது, குரான்ல சொல்லப்பட்டுச்சு அவ்வளவுதான், முடிச்சு. ஹதீஸ்ல சொல்லப்பட்டு விட்டதான், முடிஞ்சு, அவ்வளவுதான். அனாச்சார, மூன்றாவது விஷயம், இமாம் அவர்கள் கூறுவதிலிருந்து அனாச்சாரங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அனாச்சாரங்கள், திரும்ப விஷயத்தை கொண்டு வாங்க. அனாச்சாரம் என்பது என்ன? எது சஹாபாக்களிடத்திலே இல்லையோ, சஹாபாக்கள் வழிகாட்டுறது எல்லாமே பின்னால் வந்தவர்கள் உருவாக்கிய கொள்கைகள், பின்னால் வந்தவர்கள் உருவாக்கிய சித்தாந்தங்கள், பின்னால் வந்தவர்கள் உருவாக்கிய சடங்குகள் சம்பிரதாயங்கள், என்னவா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கவர்ச்சியா இருந்தாலும் சரி, அவை எல்லாம் எதுல வந்துடும்? அனாச்சாரத்தில் வந்துடும். நான்காவது, ஃபலாஹ், வெற்றி கிடைக்க இதுதான் வழி. எது? குரானை பின்பற்றுவது, ரசூலுல்லாஹ்வுடைய நேர்வழியை அறிந்து கற்று பின்பற்றுவது, பிதத்துகளை விட்டு விலகி இருப்பது. சரியா? இந்த கவிதைக்கு இன்னும் இன்ஷா அல்லாஹ் விளக்கம் இருக்குது. அந்த ரெண்டாவது கவிதையோட நம்ம அந்த கவிதையினுடைய விளக்கங்களையும் படித்த உடனே இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை தெரிஞ்சு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் முதல் நாளாக இருக்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு தான் செய்ய முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு சில அமர்வுகள், அநேகமாக ஒரு 10 அமர்வுகளுக்குள்ளார இன்ஷா அல்லாஹ் இந்த நூலை நம்ம முடிக்க பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை நாம் கேட்ட விஷயங்களிலே நமக்கு தெளிவையும் கல்வி ஞானத்தையும் நற்பலனையும் ஹிதாயத்தையும் தந்தருவானாக. எல்லா விதமான வழிகேடுகள், குழப்பங்கள், சீர்கேடுகளிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தையும் நமது சந்ததிகளையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹும். بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. والسلام عليكم ورحمة الله. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.